கம்யூனியனுக்கு நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படி நம்ம ஒரு பாடத்தை படிச்சுட்டு வரோம், சில மாதங்களாக பார்த்துட்டு வரோம். என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறத அந்த வார்த்தையை கொண்டு உடன்படிக்கை என்றால் என்ன அதை ஆரம்பித்து உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதை வந்து எபிரேயர் 8:10-13 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வைத்து அந்த அடிப்படையில் அந்த எபிரேயர் 8:10-13 4 உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது வந்து எரேமியாவிலிருந்து எபிரேயர் எழுதின ஒரு கோட் பண்ணுறாரு. இது உடன்படிக்கையின் ஒரு பந்தி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாடுலேருந்து ஆபிராமோடு உடன்படிக்கை செஞ்சால் ஆண்டவர் ஒரு அங்கே ஒரு மீலை வைப்பார். மோசே காலத்துலேயும் அவங்கெல்லாம் பலி கொடுத்துட்டு அது உடன்படிக்கைன்னு ஒரு மீலாக இருக்கும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த ஒரு முறையின் அடிப்படையில் புதிய ஏற்பாடுலேயும் ராப்போஜனை வந்து ஒரு உடன்படிக்கையின் ஒரு பந்தி என்பதை நான் மனசில் கொள்ளும்போது அந்த உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். முதலாவது ஆசீர்வாதமும் 10 வசனத்தில் குறிப்பிட்ட மாதிரி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஆசீர்வாதம். அதை நான் ஒரே ஒரு வாரத்தில் முடிச்சுட்டேனே ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்னா அவ்வளோ அருமையான பிளஸ்ஸிங். அந்த சர்மனை கேட்காதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆறுதல், ரொம்ப இதயத்தை ஆசீர்வதிக்கும், நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அது நம்ம 2 முன்பதாக படித்தோம். 2 ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 ஆசீர்வாதம் 12 வசனத்தில் குறிப்பிட்ட மாதிரி, ஏனெனில் நான் அவர்கள் நியாயங்களை அந்நியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 ஆசீர்வாதம் என்ன உடன்படிக்கை? 1 தேவன் நம் தேவனாக இருப்பார், நாம் அவர் ஜனங்களாக இருப்போம். அதில் அடக்கிய எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. 2 அவர் நம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். இதை நம்ம சொன்னோன்னே நம்ம ரொம்ப கேட்டு பழகி போனதுனால பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தின் ஆழம் என்ன என்பதை நம்ம உணர்றதில்லை நிறைய டைம்ல. அதனால் அதை புரிஞ்சுக்கோ விதமாக நான் சில காரியங்களை பார்த்து வந்தோம். போன வாட்டி அதை ஆரம்பித்தோம். ஏன்னா பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசுன்னு ஒரு மனுஷன் அதை ஆழமாக உணர்றது அந்த மனுஷனையே மாற்றிடும், இந்த மனுஷனையே அசைச்சிடும். மார்ட்டின் லூத்தர் அசைச்சது என்ன, ஜான் பனியன் அசைச்சது என்ன, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்றி அவங்கள அதிசயமாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்ய வைத்தது என்ன, சுவிசேஷத்தில் வழங்கப்படுகிற பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம். அது ரொம்ப ஆழமாக நம்மளும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. பாவ மன்னிப்பு தெரியும், இயேசு பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார், அந்த மாதிரி இல்லை. அது எவ்வளோ மகத்தான ஒரு ஆசீர்வாதம் என்று புரிஞ்சுக்கிற வண்ணமாக 3 தலைப்பில் அதை ஆரம்பித்தோம். பாவ மன்னிப்பின் அவசியம், பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை, பாவ மன்னிப்பினால் கிடைக்கிற பாக்கியங்கள் இல்லைங்களா. 3 காரியங்களை பார்த்து 2 தான் போன வாட்டி நம்ம பார்த்து முடித்தோம். பாவ மன்னிப்பின் அவசியம் யாருக்கு உணர்றாங்க, பாவ மன்னிப்பின் அவசியம் யாருக்காவது? ஒருவேளை நீங்க போய் திடீர்னு இயேசு உங்களுக்கு காட்சி அளித்து, மகளே மகனே நீ என்ன, நான் என்ன செய்யணும் என்று நீ விரும்புகிறாய் அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டா, நீங்க யோசிச்சு பாருங்க உண்மையா என்ன கேட்பீங்க நீங்க இல்லைங்களா. உண்மையாக யாருமே ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னித்த உறுதியை தாரும், பாவங்களை மன்னியும் எந்த மனுஷன், மனித குலம் முற்றிலுமாக எல்லாருமே அவங்க பாவத்தினால் பாதிக்கப்பட்ட நமக்கு பாவ மன்னிப்பு தான் என்னுடைய பெரிய தேவை என்றதை உணர்றதே இல்லை, யாருமே உணர்றதுல தான் பிரச்சனை. ஆனா வேதம் என்ன சொல்லுது, திருப்பி திருப்பி திருப்பி, அப்பா நீ அது இது இது நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன்னுடைய மிக மிக பெரிய தேவை பாவ மன்னிப்பு, அதை நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. நீங்க என்னதான் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்லை அது சரி பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் பாவ மன்னிப்பு, அனைவரும் குடும்பத்தில் பிரச்சனை அது சரி பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் பாவம் மன்னிப்பு, அப்படித்தான் நம்ம நினச்சிருக்கோம். நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போனா, டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது, டாக்டர் எனக்கு நான் ஹார்ட் அட்டாக்குன்னு, ஹார்ட் அட்டாக் டாக்டர் இதுக்கு, இதுக்கு உடனே ஒரு ஆஸ்பிரின் எழுதி கொடுங்க டாக்டர், அப்படியா போய் பேசுறது டாக்டர் கிட்ட. அவர் என்ன சொல்லுவார், நெஞ்சு வலி நீயே முடிவு பண்ணிட்ட, இந்த ஹார்ட் அட்டாக்குன்னு முடிவு பண்ணிட்ட, அதுக்கு ஆஸ்பிரின் தேவைன்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன் எழுத்த வர அப்படின்னு தான் கேட்பார். டாக்டர் கிட்ட போகும்போது அப்படி சொல்லக்கூடாது, நமக்கு என்ன ப்ராப்ளம்னு போய் சொல்லணும். சொன்னா அவங்க அசஸ் பண்ணி இதான் பிரச்சனைன்னு. நிறைய டைம் நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக்குன்னு நம்ம நினைச்சிருக்கிறது கேஸ்ட்ரிக்கா இருக்கலாம் இல்லைங்களா, இல்லைன்னா முதுகு வலியாக கூட இருக்கலாம். நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், டாக்டர் பார்த்து அசஸ் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி மிகப்பெரிய டாக்டரான இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட ஒரு பேஷண்ட்டை கூட்டு வந்தாங்க. அவர் யார் தெரியுமா? இது சப்பானி, கழுத்துல இருந்து கீழே எதுவுமே வேலை செய்யாது. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி நிலைமை யாருக்காவது இருக்க முடியுமா? அந்த மாதிரி வியாதி யாருக்காவது இருக்க முடியும்? கழுத்துல இருந்து கீழே வரைக்கும் ஒன்றும் வேலை செய்யாது. அவனை நாலு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு வராங்க, வீடு கூரையெல்லாம் உடச்சி இறக்குறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இயேசுக்கிட்ட கொண்டு வந்துட்டோம், இன்னும் செகம் ஆயிடுவாருன்னு பார்த்தா அவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அங்கே இருக்கிறவங்க இது யார் கேட்டாங்க? நாங்கள் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். அவன் பாவம் படுத்த படிக்கையா இருக்கிறானே, அவருக்கு சுகம் கொடுப்பாருன்னு பார்த்தா பாவங்கள் அது யாருக்காண்டவரை வேணும்ன்ற மாதிரி தான் அவங்கெல்லாம் முழிச்சாங்க. ஆனால் உண்மையான டாக்டருக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை, உண்மையான டாக்டருக்கு தான் தெரியும் என்ன தேவை. அவ்வளோ பெரிய வியாதி பிடிச்சி கழுத்துல இருந்து கீழே வரைக்கும் கை காலில் விடாம போயிட்டாலும் உன்னுடைய மிகப்பெரிய தேவை உன்னுடைய சுகம் இல்லைப்பா, ஒரு பாவ மன்னிப்பு. அது எத்தனை பேர் நம்ம உணர்றோம், எத்தனை பேர் அது செய்கிறோம். வேதம் அடிக்கடி அதுதான் சொல்லுது, சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம இல்லை இல்லைன்னு ஒத்துக்கிட்டே போறோம். அது என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அப்பதான் இதனோட மகத்துவம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன், அதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நான் போன வாட்டி பாவம் நம்மளை பல விதத்தில் பாதிச்சிருந்தாலும் ரெண்டு விஷயத்துல எப்படி பாதிச்சிருக்குன்னு நான் சொன்னேன். ரெண்டு விஷயத்துல நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் நமக்கும் நம்ம ஆத்மாக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதை நம்ம போன வாட்டி பார்த்தோம். பாவத்தின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து பார்த்தோம், எவ்வளவு எண்ணிக்கை, எவன் தன் பாவத்தை எண்ண முடியும், யாராவது எண்ண முடியுமா? அவங்கனால கடவுளுடைய புக்கு பாவ புக்குன்னு திறந்தோன்னா பைபிளில் வந்து ஏதாவது எண்ண முடியலன்னா கடல் கலர் மணல் அத்தனையா இருந்தது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லும். அப்படின்னா எண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பியூரிட்டன் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவ எண்ணிக்கை வந்து கடற்கரையில் ஒரு கடற்கரையில் உலகத்தில் இருக்கிற எல்லா கடற்கரையும் சேர்த்து எல்லா சமுத்திரத்துக்குள்ள இருக்கிற எல்லா மண்ணையும் சேர்த்தோம்னா அதை விட மிஞ்சி போவோம் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவ கணக்கு. ஏன் எண்ணிக்கையில் ரொம்ப பாவம், நியாயப்பிரமாணத்தை சிந்தையினாலையும் இருதயத்தினாலையும் வார்த்தைகள்னாலையும் உடச்சுக்கிட்டே வாழ்கிற மக்கள்னா இல்லைங்களா. தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசின்னு பிரதான கட்டளையா இருக்கும்போது ஒவ்வொரு செகண்ட் நம்ம அவர் நேசிக்காத வாழுகிற ஒவ்வொரு நேரத்திலையும் பிரதான பாவத்தை செய்து வாழுகிறோம். எவ்வளவு பாவங்கள் இருதயத்தினால் இச்சித்தா வேசித்தனும், வாயில ஒருத்தர் கோபமா திட்டுனா கொலை அப்படின்னு கணக்கு போடுற கடவுளுக்கு முன்பதாக எவ்வளவு நம்முடைய பாவ கணக்கு யார் போட முடியும்? அது பாவ எண்ணிக்கை பெருசு மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தின் அளவும் பெருசு. ஏன் நம்ம பாவத்தை செய்யறதுக்கு ஒரு சிறு கடவுள் இல்லை, யாருக்கு விரோதமா செய்யறோம்? சிறு கடவுளுக்கு விரோதமா இல்லை, பெரிய கடவுளுக்கு விரோதமாக ஒரு ஒரு பாவமும் செய்யப்படுவதனால் ஒவ்வொரு பாவமும் பெரிதான பாவம். அது நித்திய கடவுளுக்கு விரோதமாக எல்லையற்ற கடவுளுக்கு விரோதமாக செய்வதனால் ஒவ்வொரு பாவமும் நித்திய தண்டனை, எல்லையற்ற பாவமாக கருதப்படும். பெரிய பாவம், பாவத்தின் எண்ணிக்கை மாத்திரம் இல்லை அது அளவும் பெருசு. அந்த பாவங்களை எல்லாம் அவர் எப்படி மன்னிப்பார்? அந்த ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்கிற பாவம் ரொம்ப பெரிய பயங்கரம், இது தெரிஞ்சுக்கணும். பாவத்தின் மிகப்பெரிய தீமத்தனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது நமக்கு என்ன செய்யுது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை என்ன செய்யுதுன்றதை பார்த்துக்கிட்டு இருந்தால் புரியவே முடியாது. பாவம் கடவுளுக்கு என்ன செய்யுதுன்றதை பார்த்தா தான் நமக்கு அதனோட பயங்கரம் நமக்கு தெரியும், ரொம்ப பெரிய பயங்கரம். படைத்தவர் தாயின் கருவிலிருந்து இன்னால் வரைக்கும் அவனை ஆதரித்து சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஆதரித்து வருகிற கடவுளை போய் ஒரு அவர் தண்ணியை குடிச்சிட்டு அவர் கொடுக்குற சாப்பாடு கொடுத்துட்டு அவர் கொடுக்குற காற்றை சுவாசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு தாயை போட்டு காரி சுற்றி உதச்சா எவ்வளோ பயங்கரம். ஒரு பையன் செய்யலான்னு வச்சுக்கோங்க, அதை விட பல ஆயிரம் மடங்கு ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளுக்கு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பாவிகளாக. எவ்வளோ மோசமான பாருங்களேன், எவ்வளோ மோசம் பாவம் நம்மளை இப்படி செஞ்சுருக்கு. ஒவ்வொரு நேரமும் கடவுளை நன்றி இல்லாமல் அவர் இருக்கிறார் மாட்சியுள்ள தேவனாக படைத்தவராக நமக்கு எல்லாத்தையும் பராமரிக்கிறவராக அவர் என்ன சொல்றாரு? உன்னை படைத்தது என்னோடு நீ ஐக்கியமா இருப்பதற்காக, உன்னை படைத்தது எனக்கு என்னை நீ சேவிப்பதற்காக. ஆனால் அதை பற்றியெல்லாம் நமக்கு ஒரு அக்கறை இல்லை, அவர்கிட்ட ஐக்கியம் எல்லாம் அவசியம் இல்லை. அவரை இந்த உலகத்திலேயே ரொம்ப போர்னா யாரு, கடவுள் தான். ரொம்ப ரொம்ப போரிங், ரொம்ப இரிட்டேட்டிங் நேரம் எது, சபையில் வந்து அவருக்கு ஆராதனை செய்யறது தான், அவரை பாடுறது தான். மற்றதெல்லாம் நல்லா கத்துவோம், ஆனால் ஆராதனை செய்ய பாட்டு பாடும்போது அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம் நம்ம பாட்டு. அந்த மாதிரி ரொம்ப போரிங்கு. அவருக்கு சேவை செய்யறதை விட பிரயோஜனம் இல்லாத வேற எதுவுமே கிடையாது, ரொம்ப யூஸ்லெஸ் வேர்க். அந்த மாதிரி தான் கடவுளை நம்ம பார்த்து, கடவுளுக்கு நன்றி இல்லாதவர்களாக கடவுளை வெறுத்து கொண்டு இருக்கும்போது, மிகவும் அருவறுக்கத்தக்க விதத்தில் அவர் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கும்போது, புழுக்களாக இருக்கிற நாம் யெகோவாக்கு விரோதமாக நிற்க முடியுமா? அப்படிப்பட்டவர்களாக நாம் இரு பாவிகளாக நாம் இருந்த போது ரோமரில் வர மாதிரி ஆண்டவர் நம்மளை போட்டு நசுக்கி இருக்கணும். ஒரு ஒரு தொடப்பத்தை எடுத்து ஒரு வாதையோ ஏதோ ஒன்று ஆதியில் நோவா காலத்தில் தண்ணியில் எல்லாரையும் போட்டு முக்கின மாதிரி எல்லோரையும் தொடப்பத்தை எடுத்து தொடச்சம தூக்கிட்டு எல்லாரையும் நரகத்தில் தூக்கி போட்டிருக்கணும். அதை தான் எதிர்பார்த்துருக்கணும் மனுஷக்குலம். அதை எதிர்பார்த்து கொண்டு இருந்து ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருப்பார், நம்மளை அழிப்பாரு, அவர் கோபம் வரப்போது எதிர்பார்த்து கொண்டிருந்த மனித குலத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? எபேசியர் சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய மீட்பினால் பாவ மன்னிப்பை வழங்குறான். அழிக்க வேண்டிய உங்களை மிகவும் நரகத்தில் தூக்கி போட்டு அழிக்க வேண்டிய, அவர் அவமானப்படுத்தின, அவருடைய நியாயப்பிரமாணத்தெல்லாம் போட்டு காலில் மெதிச்சு அவர் கேலி செஞ்ச உங்களை அவர் பாவ மன்னிப்பை வழங்கினார். பாருங்களேன், இதான் மனது உருக்கக்கூடிய ஒரு காரியம். கடவுளுடைய காஸ்பலுடைய அதிசயமே இதுதான். இதுதான் எதிர்பார்க்காத ஒரு காரியம். எந்த மனுஷன் இப்படியா நான் கடவுளுக்கு செஞ்சிருக்கிறேன், என் தாயை இப்படி கவனிக்கிற மாதிரி ஒவ்வொரு செகண்டும், ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் செஞ்ச கடவுள் இதெல்லாத்தையும் மன்னிக்கிறாரா? அதுவும் தன்னுடைய இந்த பெரிய தியாக பலியை கொடுத்து, தன் குமாரனை கொடுத்து மன்னிக்கிறாருன்னா அவன் கண்ணில் தண்ணி வராதா? அவன் மனசு உருகாதா? ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, அம்மா தாய் பாசத்தெல்லாம் டிவிலாம் பார்த்தா அப்படியே அழுகுறோம் நம்ம. ஏன்னா எமோஷன்ஸ் எல்லாம் வருது. ஆனால் இதில் வருதில்லை பாருங்களேன் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு விஷயம் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா கடவுள் இவ்வளோ பெரிய காரியம். அவருக்கு நம்மளை அழிக்க வேண்டியவர்களுக்கு, சத்ருக்களாக இருந்த நமக்கு, நல்லவனுக்கு அவர் வேலை மறிக்கலாம், சத்ருக்களாக இருந்த நமக்கு போய் இவ்வளோ பெரிய காரியத்தை அவர் இறங்கி, காட் மாதிரி கடவுள் இப்படி தான், இவர் தான் கடவுள், அதிசயமாக செஞ்சார். இதுதான் காஸ்பலுடைய அறிவு. இந்த காஸ்பலை உணர்றது தான் ஒரு மனுஷனை மாற்றியது. இந்த காஸ்பல் தான் இதயங்களை ஜெயிக்குது. இன்னும் தொடர்ந்து 2000 வருஷம் ஆச்சுனால எல்லா எத்தனையோ பேர் இந்த காஸ்பல் மயங்கி போகிறதுக்கு இந்த அதிசயமான கடவுளுடைய கிருபை தான். அமேசிங் கிரேஸ் ஆஃப் காட். எனக்காக இப்படி செஞ்சார், அவர் கொடுத்த விலையை யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அவர் கொடுக்காத விலை, இனிமேலும் உங்க நிச்சயமாக கொடுக்க முடியாத, கடவுளுக்கே ரொம்ப காஸ்ட்லினா, கடவுளுக்கே ரொம்ப கஷ்டமான விலையை கொடுத்து பாவ மன்னிப்ப குழுக்களுக்காக வழங்குறாருன்னா அதான் அவருடைய அது ஹைட் ஆஃப் கிரேஸ். அவர் கிருபையின் உச்சகட்டம், கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணும்படிக்கு. ஆகவே பாவ மன்னிப்பின் அவசியம், பாவ மன்னிப்புக்கு கொடுத்த விலை, அவருடைய குமாரனின் ரத்தம். எப்படி எப்படி அவர் ரத்தம், ஏன் இவ்வளோ பெரிய பாவங்கள், இவ்வளோ பெரிதான பாவங்கள், இவ்வளோ எண்ணிக்கையில் பெரிய பாவங்கள் எதுதான் கழுவ முடியும்னா அவருடைய குமாரனின் ரத்தம் மட்டும்தான். எப்படி அந்த ரத்தம் விலை உயர்ந்த ரத்தம், ஏன் அது சிந்தினவர் எல்லையற்ற மதிப்புடையவர், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் இவ்வளோ பெரிதான பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது. அதனால தான் அவர் சிந்தின ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த பலி நம்ம எல்லோரும் நரகத்துல போய் தண்டிக்கிறத விட, கடவுள் பாருங்களேன் நம்ம மன்னிக்கிறாருன்னா சும்மா சொல்லிட முடியாது, ஓகே உங்களை மன்னிச்சுட்டேன் போய் எப்படியாவது பொழைச்சு போங்கன்னு சொல்ல முடியாது. அவர் ஏன்னா இறக்கம் உள்ளவர் தான், அதே நேரத்தில் நீதி உள்ளவர், வணைக்க முடியாத நீதி உள்ளவர். அவர் நீதியில மாறவே மாட்டார். அதனால தான் அந்த நீதியும் திருப்தி ஆகணும், நம்ம கிருபையும் காட்டி நம்மளை மன்னிக்கணும்னா அவர் ரத்தம் சிந்த வேண்டியதா இருந்துச்சு. நம்முடைய சார்பில் தன் குமாரனை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்து, அவர் குமாரனை கொடுத்து நமக்காக அந்த ரட்சிப்பை மீட்பை வாங்கினார். குமாரன் அந்த விதத்தில் மறித்தது வந்து, நம்ம எல்லாரும் நரகத்தில் போய் பாடுபட்டிருந்தாலும் கடவுளுடைய நீதி அந்தளவுக்கு திருப்தி பண்ணியிருக்க முடியாது. ஏன் நித்தியமாக நம்ம நரகத்தில் வெந்தாலும் சரி அவருடைய நீதி கடைசி வரைக்கும் திருப்தி ஆகாது. அது என்ன டிமாண்ட் பண்ணுறோம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பலியின் மூலமாக அவரை நீதியை முற்றிலுமாக திருப்தி செய்து முடிந்ததுன்னு முடித்தார். அதுதான் அவரை மகிமைப்படுத்துச்சு. இல்லைங்களா? அதனால தான் நமக்கு இப்போ பாவ மன்னிப்பு வந்து கிருபையா கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, நீதியாகவும் கிடைக்குது. கடவுள் நீதிபரராக இருக்கலாம், வணைக்க முடியாத நீதி உள்ளவராக இருக்கலாம், அதே நேரத்தில் கிருபையா பாவிகளை துன்மார்கனை நீதிமானும் ஆக்கலாம். அவர் எந்த விதத்திலையும் அவர் பரிசுத்தம் கொலையாது, அது ரத்தத்தினால தான் முடிஞ்சு. அதைத்தான் பார்க்குறோம், பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை. இப்போ இந்த காஸ்பல் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார், இந்த எல்லாத்தையும் அவர் செஞ்சு வச்சு விருந்தெல்லாம் பண்ணிட்டார், தன் குமாரன் மூலமாக கொடுத்துட்டார். இதுதான் தேசங்கள் முழுவதுமாக அறிக்கை விதிக்கப்படும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு அறிவிக்கப்படணும். நீ இவ்வளோ அளவுக்கு அவமானப்படுத்தி இந்த கடவுள் உனக்காக என்ன பண்ணியிருக்கிறா இருப்பார், எவ்வளோ பெரிய தியாகத்தை கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறா இருப்பார். நீ வந்து விருந்துண்ட வேண்டியதுதான், கம்ம நெஞ்சா எல்லாரும் போய் கூப்பிடுற மாதிரி, ராஜா விருந்து வச்சு கூப்பிடுற மாதிரி வா, எல்லாம் தேசங்களுக்கு அறிவிக்கப்படணும். இந்த காஸ்பல் கடவுள் என்ன செஞ்சிருக்காருப்பார், அது அறிவிக்கிறது தான். ஆகவே பாவ மன்னிப்பு அவசியம், பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை. மூன்றாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பாவ மன்னிப்பினால் வருகிற பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். உண்மையாகவே இந்த மாதிரி டாபிக் எல்லாம் யோசிச்சு ரெடி பண்ணணும்னா ரெண்டு மூணு செர்மன் ரெடி பண்ணணும், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. ஏன் அப்படின்னா அவள் கடைசியில் என்ன முடிவுக்கு வந்த இதெல்லாம் நம்ம சொல்லி தீர்க்க முடியாது. பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தின் உண்மையாக உணரணும்னா அது பரலோகத்துக்கு போகும்போது தான் உணர முடியும், நித்தியத்தில் போனால் தான் உணர முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்கியம் அது, அவ்வளோ சொல்லி முடியாத ஒரு பாக்கியம். கொஞ்ச நேரம் நான் உளறி பார்க்குறேன், புரிஞ்சுக்கிறீங்களா பார்ப்போம், நானும் உளர பார்க்குறேன், நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்ப்போம். பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் என்ன? முதலாவது பரிசுத்தாவியானவர் வந்து ஒரு தாய் போல, அவர் என்னன்னா நமக்கு நம்ம கஷ்டங்கள் தெரியும், நம்ம சில நேரத்தில் உபத்திரவத்தில் மாட்டிக்குவோம், மாயையில் மாட்டிக்குவோம், களைப்படைஞ்சிருவோம், வியாதி நம்மளை தாக்கும், வலி நமக்கு வரும், சில நேரங்களில் டிப்ரெஷன் நம்ம ஆயிடுவோம், அதெல்லாம் அறிந்து அது அந்த நேரத்தில் தான் சாத்தான் வந்து சும்மா இருக்க மாட்டான். கடவுள் மேலே அன்பாக இருக்கிறாரா, அவனுக்கெல்லாம் அவ்வளோ மன்னிப்பு புரட்சிக்கு கொடுத்துருக்கிறாரா, ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டம், நம்மளுக்கு சந்தேகம் வர வைப்பான். அதெல்லாம் அறிஞ்ச பரிசுத்தாவியானவர் ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி வாக்கு தத்தங்களை நம்ம கொடுத்துருக்கிறார் வேதத்தில். பியூரிட்டன் சதத்தில் நிறையா எழுதுவாங்க, த கோல்டன் கீ ஆஃப் அவர் பாரடைஸ், ஹெவன் ஆன் ஹர்த் அப்படின்னு. பூமியில் நீ பரலோகத்துக்குள்ளே போயிடலாம், பூமியில் பரலோக ருசியை நீ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் பரிசுத்தாவியானவர் எழுதியிருக்காரு. அதை கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்ப்போம். பரிசுத்தாவியாக நமக்கு உதவி செய்யட்டும் இந்த பாக்கியத்தை புரிஞ்சுக்கொள்றதுக்கு. ஏன்னா இன்றைக்கி ஆண்டவருடைய பந்தியில் நம்ம கலந்துக்கும் போது அந்த பந்தியின் அவருடைய பலியின் மூலமாகத்தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துச்சு இல்லைங்களா. அதை உணர்ந்தவர்களாக நம்ம கலந்துக்கணும். ஆனால் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எவ்வளோதான் சூழ்நிலை கஷ்டத்தில் இருந்தாலும், என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சேடான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளோ வலி எடுக்கிற வழிகளை நீங்கள் அனுபவித்தாலும், எவ்வளோ சோர்வு எதிர்காலம் எவ்வளோ தான் நம்பிக்கை இல்லாத நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ தான் வாழ்க்கையில் அது தப்பாக போச்சு இது தப்பாக போச்சு இது சரியில்லை அது சரியில்லை எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு எவ்வளோ சோர்வு வலி வேதனையில் கஷ்டத்தில் இருந்தாலும், பாவ மன்னிப்பு காண்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதில் தாங்க சந்தோஷம் இருக்கு. அது இருந்தால் போதும், எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுதான் பெரிய ஆசீர்வாதம், அதை நம்ம பார்ப்போமே. முதலாவது பாவ மன்னிப்பின் பாக்கியம் என்ன? வேதம் வந்து பாக்கியவான்னு பல பேரை காமிச்சு வைக்குது, ஆனால் அதில் உச்சக்கட்ட பாக்கியவான் யாருன்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். என் ஆத்துமாவே கர்த்தரை தாவீது தன்னையே திட்டிக்கிறார் சில சோர்வான நேரத்தில், என் ஆத்துமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, என் கர்த்தரை நீ ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதல் உபகாரத்தை எது எடுக்கிறாரு, அவருன் கொஞ்ச பாவங்கள் அல்ல, அவருன் அநேக பாவங்கள் அல்ல, அவருன் சகல பாவங்களையும் மன்னித்தார், எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்தார், அவரை ஸ்தோத்தரி. பாருங்களேன், அதான் அவன் தான் அங்கே பாக்கியவான், அவன் தான் பாக்கியவான் இந்த உலகத்தில். ஏன்னா எதுக்கு ஒப்பிடலாம் இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க, இந்த பாக்கியம் பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எதுக்கு, பெரிய பணக்காரனுக்கு ஒப்பிடலாமா, பெரிய ஐஸ்வர்யாவுக்கு ஒப்பிடலாமா, எதுக்குமே ஒப்பிட முடியாத ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் எது ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் சரி எல்லா வசதியும் இருக்குது. குடும்பத்தில் புள்ள குட்டி அப்படி சீர்போண்டு அப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு, எல்லா சுகம் இருக்குது, 100 வயசை கூட தாண்டிடுவார் போல. இது எல்லாமே இருந்தாலும் அவனுக்காண்டி பாவ மன்னிப்பு இல்லைன்னா அது எல்லாமே சாபமாக மாறிப்போம். ஏன்னா த மதர் ஆஃப் ஆல் பிளஸ் எல்லா பாக்கியத்தின் தாய் பாவ மன்னிப்பு, எல்லா பாக்கியத்தின் தாய் பாவ மன்னிப்பு. யோசிச்சு பாருங்களேன், ஏன் எது இருந்தாலும் சரி அவன் மனசாட்சி அவனை விடாது. குற்ற உணர்வுல உள்ளுக்குள்ள எல்லாமே வெளியில சந்தோஷமா இருந்தால் உள்ளுக்குள்ள அவனை கடிச்சுக்கிட்டு இருக்கோம் பயம், இதெல்லாம் இன்னைக்கு இழந்துட போறேன்னு. பிரிவு மரணம் சீக்கிரம் அவனுக்கு நிகழிடும். கடவுள் அவனை பார்த்து கோபமான இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால எதுவுமே அவனுக்கு நிம்மதியா இருக்க முடியாது. பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை நம்ம முதலாவது பார்ப்போம். ரெண்டு விதமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நெகட்டிவாக பாவ மன்னிப்பு எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுது, பாசிட்டிவாக பாவ மன்னிப்பு எந்தெந்த சந்தோஷங்களை நமக்கு கொடுக்குது, இது ரெண்டு விதமா பார்ப்போம். சரிங்களா, நெகட்டிவாக பாவ மன்னிப்பு எந்தெந்த விஷயங்களை நம்மளை காப்பாற்றுது. நீங்க வந்தா பட்டியல் போட்டு போகலாம், எந்தெந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையை கெடுக்குதுன்னு யோசிச்சோன்னா, முதலாவது காரியம் நம்ம வாழ்க்கையில மிக கொடுமையானது என்ன தெரியுமா, கடவுளுடைய கோபாக்கினர், the wrath of God. ரோமர் 1 போட்டிருக்கு, தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கு. ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டம், எல்லாருக்கும் நிம்மதி இல்லை, பிரச்சனை அது இதுன்னு ஏன் தெரியுமா, அதை செய்ய யாராவது மந்திரிச்சு வச்சுட்டாங்களா, அதை வச்சுட்டாங்களா, இதை வச்சுட்டாங்க நினைச்சுட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா, என்ன பிரச்சனை தெரியுமா, மன்னிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனுடைய தலையில தேவ கோபம் தொங்குது. The wrath of God, தேவ கோபம், தேவ உக்கிர கோபம் தொங்குது ஒவ்வொரு மனுஷன் தலை மேலையும். அது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, எந்த மனுஷனும் அந்த கோபத்தை தடுக்க முடியாது. வேதம் ரொம்ப பயங்கரமா காட்டுது. ஃபர்ஸ்ட் பாலா கூட தேவ உக்கிர கோபம்னு ஒரு புக்கை எழுதிக்கிட்டு இருக்கார். அது வரலாம். தேவ கோபம் ரொம்ப பயங்கரமானது, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தண்டிக்கக்கூடிய, நம்மள ஆத்மாவை நம்ம சரீரத்தை தண்டிக்கிறது மாத்திரம் இல்லை, நிம்மதி இல்லாம செய்யறது இல்லை, அந்த கோபம் நம்மளுடைய பிள்ளைகளை 3-ம் 4-ம் தலைமுறை வரைக்கும் தண்டிக்கிற கோபம், பயங்கரமான கோபம், தேவ கோபம் பாருங்களேன். அந்த கோபம் பல விதத்தில் வெளிப்படலாம். ஒரு சின்ன விஷயங்கள்ல, சின்ன காரியங்கள்ல நமக்கு வியாதி வரலாம், சின்ன விஷயங்கள்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு சமுதாயத்தையே ஒரு தேசத்தையே அழிக்கும்படி சுனாமி அவர் அனுப்பலாம் இல்லைங்களா, பூகம்பம் அவர் அனுப்பலாம், பல விதத்தில் அவர் தேவ கோபம் வெளிப்படலாம். இப்ப கூட நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வருமானு, தூக்கம் கூட சில பேருக்கு வரல, போர் வருமா போர் வருமா, ஏன் பாகிஸ்தானை பயன்படுத்தி நம்மளை தண்டிக்கலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி பல விதத்தில் தேவ கோபம் வெளிப்படலாம். ரோமர் 1 போட்டிருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனுஷனையும் வாழ்க்கையெல்லாம் தலைமையில தொங்கி அவனை விரட்டுகிறது தேவ கோபம். அவன் வாழ்நாளெல்லாம் கடவுள் அவன் மேல கோபமா இருக்கிறான் என்ற உணர்வோடு பயங்கரமா அவன் வாழ்வான். அதுல இருந்து ஒழியக்கூடியவன் யார், வாழ்க்கையெல்லாம் நிம்மதி இல்லாம செய்த தேவ கோபம். ஆனா ஒரு தடவை ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்ச பிறகு அந்த தேவ கோபம் அதே ஒரு மேகம் போல் மறைஞ்சிருக்கு தெரியுமா. எந்த தேவன் நம்ம மேல கோபமா இருந்தாரோ அந்த தேவன் நம்ம மேல அன்பான தகப்பனாக மாறிவிடுகிறார். முதலாவது நம்ம தலையிலிருந்து நீக்கக்கூடியது பாவ மன்னிப்பு என்ன நீக்குது தெரியுமா, நம்ம தலை மேல எல்லா மனித குலத்தின் மேல இருந்த தேவ கோபத்தை வந்து நம்ம தலை மேல நீக்குது. நம்ம அப்பா மேல இருந்திருக்கோம், நம்ம மூதாதையர்கள் எல்லார் மேலேயும் 100 ஆண்டு 100 ஆண்டா இருந்திருக்கோம், அந்த கோபத்தை நம்ம தலை மேல இருந்து நீக்கிறது. அந்த சாபங்கள் எதுவுமே நம்ம மேல வராதபடிக்கு, ஏன் நம்ம தகப்பன் தாய்கள் பெற்றோர்கள் தாத்தாங்க செஞ்ச சாபங்கள் நம்ம மேல வராதபடிக்கு நம்மளை காப்பாற்று தேவ கோபம் நம்மளை. இது உண்மையாவே எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாக்கியவான்னு ஏன் தாவீது சொல்றாரு, இது ஒன்னொன்னா பார்த்தா அவங்கனால ஒத்துக்கொள்ள முடியும் பாருங்களேன். தேவ கோபம் நம்ம கிட்ட முதல்ல அதுல இருந்து நீக்குது, ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கு. நியாயப்பிரமாண சாபம் எவ்வளவு பயங்கரம் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அந்த அளவுக்கு இது பண்ணது என்னன்னு சொல்லுது, அவர் நமக்காக சிலுவையில் சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தை உடைக்கும் போது சொல்லுது, இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் புத்தகங்கள் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்யாதவன் மேல் சாபம் வரும். அதுல தான் சொல்றார் 3-ம் 4-ம் தலைமுறை வரைக்கும் சாபம் வரும். அந்த சாபம் ஒருத்தனையும் விடாது, தப்பிக்கவே விடாது, உரத்துக்கிட்டே போய் அவனை தண்டிக்கும் தேவ கோபத்தின், தேவ நியாயப்பிரமாணத்தின் சாபம். அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரே காரியம் பாவம் மன்னிப்பு. ஒரே காரியம் பாவம் மன்னிப்பு. அது அதோட சாபம் வந்து நம்மள மறக்க முடியாது. என்னைக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சிச்சோ நமக்காக கிறிஸ்து சாப மாறி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கினார் அப்படின்னு வேதம் சொல்லு. அந்த சாபம் நம்ம மேல சாபம் இருக்குமா? அந்த சாபம் இருக்குமா? பாவ மன்னிப்பு பெற்றவன் மேல ஒரு சாபமும் இல்லை தெரியுமா? ஒரு சாபமும் அவன் மேல வர முடியாது. யாராவது மந்திரிச்சு வைக்கிட்டான் அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்? தேவ கோபத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம் அவனால் நீக்கப்பட்டது. பாருங்களேன், ஏன் முழுமையான அந்த சாபத்தை அவர் குடிச்சிட்டார். அவரே சாபமாகி நம்மளை நீங்கள் ஆக்கிட்டார். மூணாவதாக எதுல இருந்து நம்மளை காப்பாத்துது? முதலாவது தேவ கோபத்திலிருந்து, இரண்டாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, மூணாவது மனசாட்சியின் வாதையிலிருந்து நம்மளை காப்பாத்து. மனசாட்சி, மனசாட்சியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த உலகத்திலேயே நம்ம செய்யறது யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம நினைக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். யாரும் என்ன பார்க்கலங்க, ரகசியமா போய் செஞ்சுட்டு வந்துட்டேன். ரெண்டு பேருக்கு தெரியும். ஒன்று கடவுளுக்கு தெரியும், இன்னொன்று நம்ம மனசாட்சி. அது ரொம்ப முரடு பிடிச்ச, விடவே விடாது. அது நிச்சயமா பார்ப்போம். அது கண்ணு கொஞ்சம் கூட தூங்காது. கண்ணு திறந்துக்கிட்டு நம்ம செய்யற எல்லா, இதுதான் ரைட்டு, இதுல இருந்து எந்த அளவுக்கு நீ டீவியேட் ஆனன்றத கரெக்டா கவனிக்கும். கவனிக்கிறது மாத்திரம் இல்ல, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். மறக்கவே மறக்காது. எது மறந்தாலும் மனசாட்சி மறக்காது. நம்ம மறந்துட்டுக்குவோம் நினைச்சுக்குவோம், அது மறக்காது. ஞாபகப்படுத்திக்கிட்டு சில நேரங்கள்ல நமக்கு பெரிய சத்ருவாக கடந்த கால பாவத்தையெல்லாம் சொல்லுன்னு அதை கேட்டு பாருங்களேன், மூச்சு விடாம அடுக்கி வச்சுட்டு போ. அதுக்கு வேற இடம் கொடுக்கறது இல்ல, நம்ம அது பேசவே விடுறது இல்லையே, அடக்கிடுறோம் இல்லைங்களா? கொஞ்ச நேரம் அமைதியெல்லாம் உட்காந்து அதை கேட்டு பாருங்க, நினைச்சு பாருங்க. மனசாட்சியே என் பாவங்களின் பட்டியலை சொல்லு. இல்லை, மியூசிக் போட்டுக்கிறோம், டிவியை போட்டுக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், இதை பண்ணிக்கிறோம், மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அமைதியில் இருக்க விடுறது இல்லை. அது பேசவே விடுறது இல்லையே. அது பேச விட்டோம்னா ட்ரெயின் ஓடும் பாருங்க. ஒன்று ஓடும், என்ன செஞ்ச நீ, என்ன பேசுன, என்ன பண்ண, காமிச்சுக்கிட்டே போவோம். அது மறதின்ற ஒரு இதில் அது அதை அடக்கம் பண்ணவே முடியாது. நம்ம பாவங்களை ஞாபகம் வச்சுருக்கோம். என்ன எப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்குமா தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளில் ரொம்ப ஆக்டிவாக வருமா அது. எல்லாத்தையும் நல்லா ஆண்டவருடைய புத்தகம் திறந்து அவர் பேசும்போது மனசாட்சி எஸ் எஸ் நமக்குள்ளே இருந்த குற்றப்படு எஸ் யுவர் ஆனர் அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்த மனசாட்சி. அது மாத்திரம் இல்லை, நரகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நமக்குள்ள இருக்கக்கூடிய டார்ச்சரு நம்முடைய மனசாட்சி தான். ஏன் நம்முடைய மெமரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து சொன்னனே, உனக்கு சொன்னனே, தப்பு சொன்னனேன்னு சொல்லி நம்ம திருப்பி 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 எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும். நம்ம மறந்துருக்கலாம், சின்ன வயசுல செஞ்சது, வாலிபத்துல செஞ்சது, என்னத்தனையோ செஞ்சது எல்லாம் இப்போ ஒன்றும் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் அதுக்கு நேரமே இல்லை? அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வரும், அது கொண்டு வந்து அதுக்கு தண்டனை பார்க்குற வரைக்கும் அது விடாது. நம்மளை தண்டிக்கிற வரைக்கும் அது விடாது. பாருங்களேன், அது பரல நரகத்துல தான் அது கொஞ்சம் சமாதானமா இருக்கும். வாங்கு வாங்கு வாங்குன்னு சொல்லிக்கிட்டு சமாதானமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனசாட்சி நமக்குள்ள இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், மனுஷன் இந்த உலகத்துல டார்ச்சர் பண்றது அதான். எந்த விதமான எல்லா இருந்தாலும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம செய்யறது மனசாட்சி தான். ஆனா அந்த மனசாட்சிக்கிட்டேருந்து எப்படி தப்ப முடியும்? அதை எப்படி தூக்கி வெளியில போட முடியாது? ஒரு இதாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், மனசாட்சி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க டாக்டர், யாராவது ஒழுங்கானவன மனசாட்சி போடுங்க அப்படின்னு கேட்டுக்கலாமே. முடியாது, நம்ம மனசாட்சி நம்மளை விட்டு போகாது. அது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது, நித்தியமாக நம்மளோடு இருக்கும். சரீரம் போனாலும் நம்மளோடு இருக்குமா? இட்ஸ் ரிலேட்டட் டு சோல். ஆனால் அந்த மனசாட்சியிலேருந்து விடுதலை பாவ மன்னிப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த பாவ மன்னிப்பு கிடைச்ச மனுஷனுக்கு அது குற்றப்படுத்தும் போது அவன் குற்றத்தை மறுக்க மாட்டான். ஆமா, இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், ஆமா இதெல்லாம் இந்த பாவங்கள் குற்றம் தான், என்னை அழிக்கணும் தான், என்னை போட்டு பயங்கரமா வதைக்கணும் தான், சித்திரவதை அனுபவிக்கணும் தான் நித்தியமாக நான், இந்த தண்டனை எல்லாம் எனக்கு தகுந்தான். ஆனா என் சார்பில் அனுபவிச்சவர்களுடைய அவருடைய தண்டனை சிலுவையில் பார். அந்த மனசாட்சி எப்போ நம்முடைய ஆத்மா சிலுவையை பார்த்து மனசாட்சி அந்த பக்கம் திருப்பி என் சார்பில் என் தண்டனையெல்லாம் அனுபவிச்ச என் ஆண்டவரை பார், எல்லாத்து அதை விட தண்டனையா, ஏன் செஞ்ச தப்ப விட கம்மியாவா அவர் அனுபவிச்சாரு? எவ்வளோ பெரிய தண்டனை அவர் அனுபவிச்சாரு. அவருடைய தண்டனைனால் என் பாவங்கள் எல்லாம் பிளாட் அவுட் ஆயிடுச்சு. கடவுளே மன்னிச்சு மறந்துட்டாருன்னு சொன்னா கடவுளை விட பெருசா மனசாட்சிய நீ, கடவுளை படுத்தானா அது அமைதலா இன்பமான சமாதானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். மெய்யான சமாதானம் அப்பதான் அவர் மனுஷனுக்குள்ள வர்றது. இல்லைங்களா, அடங்கி போவாது, இனிமே அது இது பண்ணாது இல்லைங்களா. அடிக்கடி குற்றப்படுத்ததை பார்க்கும். கடவுளே மன்னிச்சுட்டாரு, என் தண்டனை எல்லாம் என் சார்பில் வாங்கின மேசியா அது அனுபவிச்சுட்டாருன்னும் போது அது இனிமே பேசாது பாருங்களேன். அதான் மனசாட்சியிலேருந்து நமக்கு விடுதலை, தேவ கோபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, மனசாட்சியின் குற்றத்திலிருந்து பாருங்களேன். அந்த மாதிரி விடுதலை பெற்றவன் வந்து ஒரு கடங்கார வீட்டுக்கு வரான்னா பயப்படாது. ஏன், கடங்காரன் என்னுடைய எனக்கு என்னுடைய சார்பாக ஃபுல்லாக ஷூரிட்டி கட்டிட்டு இந்த பேங்க் இதை வச்சுருக்கிறவன் கடங்கார வீட்டுக்கு வந்தால் பயப்படணுமா, பயப்பட வேண்டியது எல்லாம் கட்டியாச்சு. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராருன்னா சுப்ரீம் கோர்ட்டே என்னை நிரபராதின்னு தீர்ப்படுத்திச்சு, அந்த போலீஸ் வந்தால் என்ன சொல்ல முடியும், இங்கே பாருப்பா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னா வாய முடிட்டு அவன் போயிடுவான். அந்த மாதிரி அவரே தீர்ப்பளித்து என்னை நிரபராதின்னு சொல்லி என் பாவங்கள்லாம் மன்னிக்காச்சு. தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், அதை நின்று நிற்கும் போது ஆஹா இனிமே என்ன, எந்த குற்றமும் இல்லை, எந்த கோர்ட்டும் குற்றம் தீர்க்க முடியாது பாருங்களேன். அதுலேருந்து நமக்கு விடுதலை ஆக்குது. அடுத்ததாக மரணத்திலேருந்து நமக்கு விடுதலை ஆக்குது. மரண படுக்கை வியாகுலத்திலேருந்து, மரணம் எவ்வளோ பயங்கரங்க, என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருந்தால், என்னதான் நம்ம என்ஜாய் பண்ணால், இந்த நேரத்தில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். நேற்று எங்கள் நமக்கு வேன் கொடுத்த கவுன்சிலர் அவருடைய பர்த்டே நேற்று, ஒரு ரொம்ப கிராண்டு, உள்ள இருக்கிறவங்களாம் வந்து மாலை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி மாலை பார்த்தது இல்லைங்க. எவ்வளோ அந்த மனுஷன் எப்படித்தான் போட முடியும், அவ்வளோ பெரிய மால் அப்படியெல்லாம் போட்டு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு விதத்தில் நெகட்டிவாக யோசிச்சோன்னா பர்த்டே ஆக்சுவலாக நம்ம மரண நாளுக்கு கிட்ட போயிட்டு இருக்கிறோம்னு செலிப்ரேட் பண்ணுற ஒரு இவெண்ட் இல்லைங்களா. கிட்ட வரப்போகுது, கிட்ட வரப்போகுதுன்னு செலிப்ரேட் பண்ணுறது. என்னதான் இந்த உலகத்தில் வசதி இருந்து, பேர் இருந்து, புகழ் இருந்து எல்லாம் இருந்தாலும் மரணம் ஒரு நாள் வருமே, மரணம் ஒரு நாள் வருமே. அந்த மரணம், இந்த உலகத்தில் எவ்வளோ வசதி இருந்து எவ்வளோ இது இருந்தாலும் அந்த மரணம் எவ்வளோ அதிகமாக இங்கே இருக்குதோ அந்த அளவுக்கு மரணம் பயங்கரமாக இருக்கும் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, மரணம் விடாது, இந்த சீன்லேருந்து நம்மளை பிடிச்சிட்டு அது கை கிட்ட 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 பர்த்டே செலிப்ரேட் பண்ண பண்ண அது கை நம்ம கிட்ட கிட்ட வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் வரும், எல்லாம் நல்லா தானே இருந்தார், எல்லாம் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, நேற்று தானுங்க பேசணும், டக்குன்னு இன்னைக்கு போயிட்டார், ஒரு நிமிஷம் இட்டர்னிட்டிக்குள்ளே போயிட முடியும், திருப்பி வரவே முடியாது, திருப்பி வரவே முடியாது. ஒரே நிமிஷம் அந்த கடவுளுடைய ஒரு நூல் தொங்கி 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 அந்த நூல் ரொம்ப இதாகி டக்குன்னு கட் ஆகுது பார்த்துருக்கீங்களா. அந்த மாதிரி கடவுளுடைய பொறுமை நீடித்து முடிஞ்சிச்சுன்னு முடிஞ்சு கதை. இனிமேல் நோ சான்ஸ், மனம் திரும்புதலுக்கு இடமே இல்லை. மரணம் பாதியை அப்படியே அழுக்காக நியாயத்தீர்ப்பு கொண்டு போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் டைம்ன்ற கான்செப்டே இல்லை இல்லையா, நியாயத்தீர்ப்பு கொண்டு போயிடும், எல்லா மாயை மறைந்து போய் உண்மை நிற்க. அந்த மாதிரி மரணம் எவ்வளோ பெரிய பயங்கர, யோசிச்சு பாருங்களேன். நான் அவிவிசுவாசிங்களுக்கு மரணம் நான் பார்த்துருக்குறேன், எவ்வளோ கொடுமை. அவங்க சாகிறதுக்கு முன்பதாக எவ்வளவோ மரண படுக்கையில் அவங்க படுற பாடு, அதுக்கு செத்த பிறகு எங்கள் நான் இந்துஸ்லாம் வந்ததுனால ரிலேட்டிவ்ஸ் ஐயோ நெஞ்சு அடிச்சுக்குவாங்க, மண்ணெல்லாம் தலைமையில் போட்டுக்குவாங்க, ரோட்டில் திரண்டுவாங்க, எப்படி அதை சமாளிக்கிறதுனே தெரில, நம்புறதே இல்லை. மரணம் ஒரு நாள் நம்ம மறிப்போம்னு தெரியும், ஆனால் அதை நம்பாமல் வாழ்றது. திடீர்னு மரணம் ஆனவுன்னு அதை தலைமையில் போட்டுக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரில, குழப்பம் அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதுதான் மரணம் எல்லாருக்கும் செஞ்சு வச்சிருக்கு. எல்லா வாழ்க்கையில் எல்லாரையும் மரண பயம் வாட்டி ஆளுதுன்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா. ஆனால் பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கு மரண பயம் போயிடும். நெகட்டிவாக நம்மளை எதுலேருந்தெல்லாம் பாவப்பா மன்னிப்பு காற்றி வருது, காப்பாற்றி வருது பாருங்களேன். ஏன் மரணத்தின் கூர், பாவ மரணத்தின் கூர் உடைந்ததே போல் சொல்கிற, மரணத்தின் கூர் முறிந்தது, மரணத்தின் உடைச்சதுனால மரணம் ஒரு விசுவாசிக்கு வந்து ஒரு மற்ற நாடுக்கு போகிற ஒரு வீசா மாதிரி இல்லைங்களா, மற்ற நாடுக்கு போகிற ஒரு வீசா மாதிரி. ஒரு கைதியை வந்து அரசு கைது ஜெயிலில் இருக்கிறான், ஜெயிலில் இருக்கும்போது ஜெயிலர் வரும்போது அந்த கைதி அந்த ஜெயிலர் தன்னை ரிலீஸ் பண்ண வரான்னும் போது அவனுக்கு பயப்பட மாட்டான் இல்லைங்களா, எதுக்கு பயப்படணும், நான் ரிலீஸ்க்கு தானே வர வந்துட்டு இருக்காருன்னு அந்த தைரியமாக இருக்கிற மாதிரி மரணம் அப்படி ஆயிரும் நம்மளுக்கு. மரணம் என்னை வந்து எனக்காக மறித்த இயேசுவோடு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஒரு பஸ் அது, ஒரு ட்ரெயின், ஒரு பிளெயின்னு வச்சுக்கலாம், அது பிளெயின் விட்டு மேலே தானே போவோம், எனக்கு கொண்டு போய் சேர்க்கிற பிளேன். அதனால மரண பயம், பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு மரண பயம் போயிடும், மரண படுக்க கொடுமையா இருக்கார். அது நாலாவது ஆசீர்வாதம், எதுல இருந்து நம்மளை காப்பாற்றுறது, இதெல்லாம் பார்த்தோம்னா எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான்றதை பத்தி பார்த்துட்டு வரோம். ஏன் கடைசியாக கொடுமையான நித்தியத்துல இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கு. கொடுமையான நித்தியம், எவ்வளவுதான் மனுஷன் அதை டினாய் பண்ணாலும் நித்தியத்தை ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தில் வதைச்சிருக்காருன்னு பிரசங்கி சொல்றார். எல்லாருக்கும் தெரியும் நித்தியமா நீ வாழ போற, நீ செஞ்சதெல்லாம் என்னைக்கு வாங்க போறேன்னு தெரியும். நித்தியம் யோசிச்சு பாருங்க, மரணத்துல இருந்து நித்தியத்துக்கு போகும்போது என்ன மாதிரி பாவம் மன்னிப்பு படாத அவனுடைய நித்தியம் எப்படி இருக்கும்? நைட் இல்லையே, ஒரு பகல்ல தான் இன்னைக்கு இந்த வேதனைனா நைட் எப்போ வரும், நைட் எப்போ வரும்னு கேட்பான். அங்க சொல்லுவாங்க இங்க நைட் இல்லப்பா, டே நைட் இல்லை, இங்க இருந்த இல்லை, எப்பவும் இட்டர்னிட்டியாக அக்னி அங்க அவியாது, புழுக்கள் அங்க தாகாது, உன்னை கடிக்கிறத விடாது, அழுகையும் பற்கடிப்போம் நிற்காது, நித்திய நித்திய நித்தியமா வெந்து வெந்து வேகி அழிஞ்சுகிட்டு இருப்பேன். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி நரகத்துல ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை அவங்க பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு இருக்கும். அந்த அளவு எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னா ஒவ்வொரு மனுஷனும் அந்த தான் வாழ்க்கையில செஞ்ச ஒரு பாவத்தை குறைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். எவ்வளவு அளவுக்கு தண்டனை இருக்கும்னா அவன் செஞ்ச ஒரு பாவத்தை குறைக்கிறதுக்கு, அந்த குறைச்சதுனால அந்த அளவு குறையுமேன்றதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். என்ன பயங்கரமா இருக்கும் நரகம், அதுதான் பாவ மன்னிப்பு பெறாதவனுக்கு கிடைக்கிற ஒரு நித்தியம், ஒரு நித்தியம் பாருங்களேன். அந்த அகோரத்துல இருந்து நம்மள விடுதலை ஆக்குதுங்க, வருதலை விடுதலை ஆக்குது. ஏன் என்ன, ஒரு பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கு இப்படிப்பட்ட பயம் இல்லையா நித்தியத்தை பார்த்தா, இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா நித்தியத்தை பார்த்தா, இன்பமான நித்தியத்தை நோக்கி அவன் போவான். ஆகவே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கும் போது முதலாவது நெகட்டிவா என்ன பார்க்கிறோம், பாவ மன்னிப்பு நம்மளை எதுல இருந்தெல்லாம் காப்பாத்துது, தேவ கோபத்திலிருந்து காப்பாத்துது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து காப்பாத்துது, மனசாட்சி குற்றத்திலிருந்து காப்பாத்துது, மரணத்திலிருந்து காப்பாத்துது, அதுக்கப்புறம் நித்திய பயங்கரமான நித்தியத்திலிருந்து நம்மளை காப்பாத்துது பாவ மன்னிப்பு. இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும், இங்க இருக்கிறவங்க ஒரு பயன்பாடா, உங்களுக்கு பாவ மன்னிப்பு ஏற்பட்ட உறுதி இருக்கா? நீங்க சொல்ல முடியுமா உறுதியாக, யார் கேட்டாலும் இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்காருங்க, அதனோட உறுதி எனக்கு இருக்கு, நான் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிச்சு எனக்காக அவர் மன்னித்திருக்கிறார், அவர் மேல நம்பிக்கை வச்சு என் பாவமெல்லாம் கழுவப்பட்டிருக்குன்னு உறுதி உங்களுக்கு இருக்கா? உறுதி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் எவ்வளோ பயங்கர கடவுள் கோபத்தை சுமந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் இருக்கிறீங்க வாழ்க்கையில், அதை பிளேம் பண்ணி இதை பிளேம் பண்ணியில உங்க தலை மேல கடவுள் கோபம் இருக்கு. நியாயப்பிரமாணம் சாபம் உடஞ்சி எப்போ உங்க மேல உங்க பிள்ளைகள் மேல உழுவோம்னு சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணம் மூன்றாம் நான்காம் தலை வரைக்கும் தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு வரப்போற மரணம் கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ பயங்கரமா இருக்க போகுது. அந்த மரண படுக்கையில போய் ஒன்றும் செய்ய முடியாது, நித்தியத்துக்குள்ள போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இவ்வளோ இலவசமா பாவ மன்னிப்பு கொடுக்குறேன்றாரு, அதை வந்து வாங்கிக்கலாம், அதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ இலவசமா நீங்களும் பாட முடியும், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், அதை அனுபவிக்கும்படி இயேசுகிட்ட வரலாம். ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை செஞ்சது மாத்திரம் இல்லாம, யோசிச்சு பாருங்க, இவ்வளோ செஞ்சு உன்னை அழிச்சிருக்கணும், என் குமாரனை கொடுத்து எல்லா சுவிசேஷத்தை அறிவிச்சு சத்தியத்தெல்லாம் அறிவிச்சு இன்னமும் நீ வரமாட்டேன்னு நின்றுகிட்டு இருந்த எவ்வளோ வருஷம் உன்கிட்ட பொறுமையா இருக்கிறார், இன்னமும் நீங்க ஜீவனுள்ளவர்கள், இன்னமும் உங்க கை அருந்திராதபடிக்கு இன்னமும் உங்களை காத்திருக்கிறதுக்கு ஏன் நினைக்கிறீங்க? நீங்க வந்துருவீங்க, இன்னைக்கு வந்துருவீங்கன்னு அவர் நினைக்கிறார், நாளைக்கு வந்துருவீங்க, இன்னைக்கு வரமாட்டீங்களா? இந்த நாள் உங்களுக்கு கொடுத்தது அதுதான் இல்லை, வேற எந்த காரணமும் இல்லை நீங்க உயிரோடு இருக்கிறது. பாவ மன்னிப்பு இல்லை, இன்னைக்கு பாவ மன்னிப்பு பேருங்க, இயேசு கிட்ட வந்து பேருங்க, அதை நினைச்சுக்கோங்க. அடுத்ததாக பாவ மன்னிப்பு பாசிட்டிவா கொடுக்குற ஆசீர்வாதம் வேகமா பார்க்கும், ஏன்னா நமக்கு இதெல்லாம் நேரம் வந்து பத்துறதில்ல. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். இதெல்லாம் ஓரளவுக்கு இதெல்லாம் போச்சுன்னு சந்தோஷப்படலாம், இதெல்லாம் போச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், ஆனா நம்ம எகிரி குதிச்சு ஆட வேண்டிய காரியங்கள் பாசிட்டிவா பாவ மன்னிப்பு நமக்கு செஞ்சிருக்கு தெரியுமா? நான் இக்கால உதாரணம் ஒன்று கொடுத்துட்டேன், நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்து விபான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கும், இந்த மூணு பல்லு சொத்த பல்லு, அதுக்கு இருக்கிற சந்தோஷம் அதுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ பெரிய உடம்பு இருக்குன்னு இல்லை, பூமியிலே தங்காது, எகிறது ஓடுறது அங்கே ஓடுறது மற்றதெல்லாம் எப்படின்னு தெரியல, அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு பார்க்கும்போது பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனுக்கு இப்படித்தான் இருக்கணும் எக்ஸைட்மெண்ட்டு, பாடுறது ஆடுறது ஓடுறது அந்த சந்தோஷம் ஆனந்தம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணி இந்த பாவ மன்னிப்புன்னு எனக்கு கிடைச்சிருக்கின்ற உணர்வு வந்தவன் என்னைய நானும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாருன்னு அந்த குழந்தை மாதிரி ஆடும். அது ஆடுற வரைக்கும் நமக்கு மூளை சரியில்லைன்னு அர்த்தம். அந்த பிள்ளைக்கு மூளை சரி இருக்கு, நமக்கு தான் மூளை கெட்டு இருக்குது. மூளை மாயினால மூளை மழுங்கி பண்ணி ஹேண்டிகேப் நம்ம தான், அதுல பொண்ணு இல்லை. அது பாருங்க என்ன சந்தோஷமா இருக்குது. நம்ம ஏங்க அப்படி இல்லை, பிகாஸ் வி ஆர் ஸ்பிரிச்சுவலி ஹேண்டிகேப் சில்ட்ரன். எல்லாரும் ஸ்பிரிச்சுவலி ஹேண்டிகேப், அதை தான் நம்ம நினைச்சுக்கணும். ஓகே, முதலாவது பாசிட்டிவாக பாவம் மன்னிப்பு நம்ம கொடுக்குற சந்தோஷம் என்ன தெரியுமா? நித்திய பரிசுத்த தேவனோடு ஒரு இலவசமான ஆக்சஸ், இலவசமா அவர்கிட்ட போய் இலவசமா அவரோடு பாசத்தோடு உறவு கொண்டாடுகிற ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்திட்டு. ஏன் இது பெருசுன்னா, நம்ம உலகத்துல இருக்கிற நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா உபத்திரவத்துக்கு காரணம் வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு அறந்து போனதுனால தான். பாவம் மன்னிப்பு என்ன பண்ணிருச்சுன்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் பாவம் தான் நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. இப்ப பாவ மன்னிப்பு அதை எல்லாம் சரி பண்ணி எல்லா தடைகளும் நீக்கி தேவனிடத்தில் நாம் இலவசமாக போய் அவரோடு சொந்தம் கொண்டாட, உறவாட, அவர்கிட்ட என்னன்னாலும் கேட்க, நம்முடைய விருப்பங்களை தெரிவிக்கிற ஒரு உறவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கு. எபிரேயர்ல பாருங்களேன், அதை ரொம்ப விசேஷமாக அவர் சொல்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நமக்கு நேரம் ஆயிட்டதுனால 10:1-4 வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, பத்தாவது அதிகாரத்துல 1-4 வரைக்கும் அவர் சொல்றாரு, பாவங்கள் வந்து தற்காலிகமா தான் பழைய ஏற்பாட்டில் மூடப்பட்டுச்சு. ஏன் ஆடுகள் மாடுகள் நம்ம பாவத்தை நிரந்தரமா மூடாது, கம்ப்ளீட்டா அதை அழிக்க முடியாது. அது வந்து வருஷம் 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 ஞாபகப்படுத்தப்படுமா, வருஷ வருஷம் ஞாபகப்படுத்தப்படும். அப்படித்தான் மூடப்பட்டது, தற்காலிகமாக மூடப்பட்டது. ஆனா 14 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாடுல திருப்பி 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 கொடுத்துக்கிட்டு இருக்கணும், வருஷ வருஷம் பாவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே பலியினால் கடவுள் முற்றிலுமாக பரிபூர்ணமாக நிரந்தரமாக பாவத்துக்கு முடிவு கட்டிட்டார். அதான் அந்த வசனம் சொல்லுது, ஒரே பலியினால். எந்த அளவுக்கு அந்த பலி குளோரியஸ் அப்படின்னா, நம்மள பர்ஃபெக்ட் பண்ணிருச்சான். அவருடைய பலியினால கடவுள் இன்னுமே நம்ம நிரந்தரமாக நம்ம பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கி போயிருச்சான். இதை யோசிச்சு பாருங்களேன், நம்ம கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால சகல பாவத்தையும் அவர் ஒரே பலியினால் தீர்த்துட்டார். ஒரே பலியினால் அதை டீல் பண்ணிட்டார். முடிவு பெரிய அந்த பொசிஷனெல்லாம் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும். அந்த பர்ஃபெக்டா இருக்கிற நமக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க விசுவாசியா இருந்தா கடவுள் உங்க பாவத்தை நினைக்கிறதில்ல. 17 வசனத்துல சொல்றாரு, அவர் மறந்துட்டார், அவர் மனசுலயே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்மனால நம்ம பாவத்தை மறக்க முடியாது, ஆனா கடவுளுக்கு நம்ம செய்ய முடியாது, செய்ய முடியாது. அவர் நம் பாவம் அவர் ஞாபகத்துல இல்லையா, எல்லாத்தையும் மறந்துட்டார். இந்த விசுவாசத்துல யோசிச்சு பாருங்க, கடவுள் நம்மளை அப்படித்தான் பாக்குறாரு. இ ரிமம்பர் த சின்ஸ் நோ மோர் அப்படின்னு இருக்கு. இப்படி இருப்பதுனால் படிங்களா, அந்த இப்படி இருப்பதுனால் அவர் சொல்றார் 19 வசனத்தில் படிங்க.
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய சிறையின் வழியாய் துரிதம் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
கடவுளோடு சேர என்ன சொல்றாருன்னா, நீ கடவுள்கிட்ட வரும்போது இனிமே உன் நீதி எப்படி இருந்துச்சு, நீ எப்படி இருந்தன்றது அடிப்படையில கடவுள்கிட்ட வர்றது இல்ல. கடவுள் உன் பாவங்களை எல்லாம் டீல் பண்ணி மன்னிச்சு தீர்த்து முடிச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு தைரியத்தோடு துர்மனசாட்சி நீங்க, இன்னுமே மனசாட்சி உன்னை குற்றப்படுத்த முடியாது. மனசாட்சி நீங்க அவர் ரத்தத்தின் மேல நீ நம்பிக்கை வச்சு தைரியமாக எந்த நேரத்திலையும் கடவுளுடைய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு நீ வந்து உன் இதயத்தை திறந்து அவரோடு உறவாடலாம், அவரோடு ஐக்கியப்பட்டுக்கலாம். ஏற்ற சமயத்தில் உனக்கு இந்த நாள் இது தேவையா, இந்த கிருபை தேவையா, இன்னைக்கு எப்படி சமாளிக்கணும், அவர்கிட்ட உறவாடி கிருபையின் மேல கிருபையை பெற்று நீ வாழலாம், அவரோட ஐக்கியத்துல நீ வாழலாம். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய பாக்கியம்ன்றது உண்மையா நமக்கு சரியா உணர்றதில்லை. பழைய ஏற்பாடுல கடவுள்கிட்ட ஈஸியா போக முடியுமா? பழைய ஏற்பாடுல எப்படி வச்சிருந்தார் ஆண்டவர், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு இருந்துச்சு இல்லைங்களா, வெளியில அவுட் ஆஃப் கோர்ட்டில். அந்த கடவுளுடைய பிரசன்னத்துல யாருமே போக முடியாது, அந்த பிரதான ஆசாரியர் மட்டும்தான். அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போக முடியும். அவர் போகும்போதும் அவர் துணியில பெல்லெல்லாம் கட்டியிருப்பாங்க. அவர் போகும்போது அந்த பெல் ஆடிக்கிட்டே இருந்தா எல்லாரும் அம்மா உயிரோடு இருக்கிறார். ஏன் அவர் உள்ள போய் ஏதாவது பாவம் கீமோ ஆண்டவர் கோபம் கீமோ வந்துருச்சு, அவர் அங்கேயே ஸ்பாட் அவுட், அங்கேயே செத்துருவார். அவ்வளோ பரிசுத்தமான கடவுள், அவர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அம்மாடா பழச்சி வந்துட்டாருன்னு இருந்துச்சு. கடவுளுடைய பரிசுத்தாத்துக்கு போகவே முடியாது. ஆனால் புதிய ஏற்பாடின் மகிமை எங்கே இருக்குதுன்னா, அவ்வளோ பெரிய பரிசுத்தமான நீதி உள்ள அன்புள்ள கடவுள்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எந்த பயம் இல்லாமல் தைரியத்தோடு நீங்க போகலாம், அவரோடு உறவாடலாம், அவரோடு நெருங்கி இருக்கலாம். உங்க நீதியின் அடிப்படையில் இல்ல, அவர் சிந்தன ரத்தத்தினால் யூ ஹேவ் ஃப்ரீ ஆக்சஸ் டு காட். இன்னைக்கு ரோமர்ல படிச்சோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டுன்னு வருது இல்லைங்களா, சமாதானம் உண்டு, அவரோடு நம்ம உறவாடலாம். வண்டர்ஃபுல் பிளஸ்ஸிங், வண்டர்ஃபுல் பிளஸ்ஸிங். இன்னுமே பாவம் மன்னிக்கப்பட்டவர் கடவுளை புன்னகையோடு பார்க்கலாம், அவரோடு கடவுள் சிங்காசனத்துல பரலோகத்துல உட்கார்ந்துருக்கலாம், சேருபீமுக்கு உட்கார்ந்துருக்கலாம். ஆனா அந்த சிங்காசனம் நமக்கு என்னவா மாறிடுச்சு, கிருபையின் சிங்காசனமா மாறிடுச்சு. நம்ம போகும்போது எல்லா தேவதூதர்களும் ஒத்துங்கன்னு சொல்லி நம்ம அப்பா பிதாவேன்னு ஆவியில நம்ம போய் ஜபம் பண்ணும்போது அவர் மகனேன்னு சொல்லி நம்ம ஜபங்களுக்கு அவர் சித்தத்தின்படி பதில் கொடுக்கிறார். அந்த உறவு, நெருங்கிய உறவு, நம்ம இருதயங்களை போய் அவர்கிட்ட கொட்டலாம், நம்ம பாரங்களை போய் அவர்கிட்ட கொட்டலாம், அவரோடு உறவாடலாம், அவரோடு ஐக்கியமா இருக்கலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம்ங்க அது, எவ்வளோ பெரிய பாக்கியம். பரலோகத்துக்கு சில கள்ளத்தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன். உண்மையான விசுவாசி ஒவ்வொரு நாளும் பரலோகத்துக்கு ஆவியில் போயிட்டு வரலாம், ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரலாம். ஏன் கிருபையின் சிங்காசனத்துக்கிட்ட போகும்போது ஆண்டவர் மகன் பேசும்போது கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தைரியத்தோடு நம் போகலாம், துர்மனசாட்சி நீங்கி நம் மனசாட்சி இனிமேல் குற்றப்படுத்த முடியாது, இயேசுவின் நீதியின் அடிப்படையில் நம்ம போகலாம். பெரிய பிளஸ்ஸிங்க. எபிரேயர் அதை பற்றி கொண்டாடு, முதலாவது அது, அதை பற்றி நம்ம ஒரு செர்மனே எடுக்கலாம், நம்ம வேகமாக பார்க்கணும். முதலாவது அந்த ஆசீர்வாதம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அது எபிரேயர் 10வது அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய, ஒரு ஃப்ரீ, இலவசமான ஒரு ஆக்சஸ், ஒரு ஆண்டவரோடு தொடர்ந்து உறவாடுகிற ஒரு உறவு, முதலாவது ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம், பாவத்தில் இருந்த காலத்தில் பராமரிப்பில் நடக்கிற எல்லா காரியமும் ஏனோ தானோன்னு ஒரு லக்கு இல்லை குழப்பம், ஏன் நடக்குதுன்னு தெரியல, நடக்கிறது எல்லாமே நமக்கு என்ன கெட்டதாக நடக்குதே அப்படின்ற மாதிரி கடவுள் நம்ம மேலே கோபமாக இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அப்படி தான் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எனக்கு கஷ்டமாக நடக்குதே. ஆனால் மன்னிக்கப்பட்ட மனுஷனுக்கு பராமரிப்பில் நடக்கிற எல்லாமே ஒரு பிரகாசமான பார்வையோடு அவனால் பார்க்க முடியும். பாருங்களேன், எல்லாமே நல்லதுக்கு, பராமரிப்பில் நடக்கிற எல்லாமே என் பிதாவின், என்னை நேசித்து என்னை மன்னித்த பிதாவின் கையிலேருந்து வருது. அது ஒருபோதும் ஸ்தாபமாக, ஒருபோதும் தண்டனையாக வரல, அது என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு கிருபையாக வருகிறது. அது என்ன நடந்தாலும் சரி, பராமரிப்பு என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், மன்னிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் அவன் நல்லதுக்காக நடக்கு. அப்படித்தான் அவன் பராமரிப்பு பார்ப்பான். பாருங்களேன், எங்க அப்பா அம்மா நம்ம பிள்ளைய எப்படி கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ணி அவனுக்கு ஒரு சுவிட்சை கொடுக்குற மாதிரி, இது நாள்லேருந்து உனக்கு இது இல்லை, பாக்கெட் மணி இல்லைன்ற மாதிரி பரலோகத்தில் அப்பா நம்ம அப்பா டிஸ்கஸ் பண்ணி நம்ம பிள்ளைய இதில் சரி பண்ணுமே, அதனால இதை அனுப்புவோம், அவன் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றும் பரலோக ஆலோசனைக்குள்ள அப்பா டிஸ்கஸ் பண்ணி தான் நமக்கு சிக்ஷை அனுப்புறது. எந்த காரியமும் நம்ம நல்லதுக்கு, நம்மளை சீர்திருத்தணும்னு தான் அனுப்புறது. ஒரு விருந்துகளா ஏஞ்சல் கெஸ்ட் மாதிரி, தேவதூதர்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம நன்மைக்கு வருது. தாவீது வந்து அவர் மகனை போய் பிடிச்சிட்டு வரணும், கொல்லணும்னு அவர் நினைக்கல, மகனை பிடிச்சிட்டு வரணும்னு அனுப்பும் போது அவர் ஒன்று சொல்றாரு, பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலோமே என் நிமித்தமாக மெதுவாய் நடப்பீங்கள், என் மகன் அவன் எனக்கு விரோதமாக தான் எழும்பியிருக்கான், கஷ்டத்தில் தான் இருக்கு, அவனுக்கு ரொம்ப பார்த்து நடத்துங்க, என் புள்ள அது அப்படின்ற மாதிரி அவன் தாவீதே அப்படி சொல்லும் போது நம்ம பிதா நம்ம கஷ்டங்களை அனுப்பும்போது பார்த்து அவனுக்கு அவனு மிஞ்சி அந்த கஷ்டம் அவனுக்கு வந்துடக்கூடாது, அவன் சரியாகணும் அதுக்கு தான் இதை அனுப்புறோம், ஆனால் பார்த்து அதை செய்யணும் அப்படின்னு தான் அவர் பார்க்கறது. எல்லாமே துக்கங்கள் பலவிதமான வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம், பலவிதமான கசப்புகள் வரலாம், நமக்கு பல விதத்துல இருந்து பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது எல்லாமே எதுவுமே நம்மளை ஆண்டவர் கொடுத்த பாவ மன்னிப்பை நம்மகிட்ட இருந்து எடுத்துட முடியாது. தெரியுமா வாழ்க்கையில் என்ன கஷ்டம், என்ன உபத்திரவம், என்ன இழப்பு, என்ன வியாதி வந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக வாங்கி கொடுத்த எல்லையற்ற ஆசீர்வாதங்கள் எதுவுமே தொட முடியாது. அதெல்லாம் எதுவுமே தொட முடியாது, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். பராமரிப்பு நம்மளை வயசாக்கலாம், நமக்கு வியாதியை கொடுக்கலாம், உலக வசதிகள் எவ்வளவோ எடுக்கலாம், நம்மகிட்ட இருந்து நம்ம மன்னிக்கிற கடவுளை எப்போவும் எடுக்கவே முடியாது. அதான் பராமரிப்பில் நடக்கிற எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒவ்வொன்றும் வரும்போது சுச்சைகள் நமக்கு வரலாம். சுச்சைகள் வரும்போது அவர் சொல்றார், எவர்களை நான் நேசிப்பேனோ அவர்களை கடிந்து கொண்டு சுச்சிப்பேன் இல்லைங்களா. ஒவ்வொரு தண்டனையிலையும் நம்ம அதை பார்க்கலாம், ஒவ்வொரு கஷ்டத்திலையும் அதை பார்க்கலாம். யார் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கோ அவங்களை ரொம்ப சுச்சிப்பேன், ஏன் அவர்கள் என்னுடைய பரிசுத்தத்தில் பங்காளிகள் ஆகும்படிக்கு அவர்களை சுச்சிப்பேன். அப்படித்தான் பராமரிப்பை வித்தியாசமா பார்ப்பான். பவுலுக்கு தன்னுடைய பான் இந்த ஃபிளஷ் என்ன தமிழ்ல, அவருக்கு ஒரு முள் இருந்துச்சுன்றார் இல்லைங்களா, மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் இருக்கிறது அப்படின்னா அவருக்கு தாங்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பார்த்தார், ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, என் கிருபை உனக்கு போதும், சரி சாமி தாங்கிக்க, இது போதும், என் கிருபை இதை தாங்கிறதுக்கு கிருபையை நீ கொடுப்பீங்க, தாங்கிக்கிறேன் சாமி அப்படின்னார். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், பாவ மன்னிப்பு பெற்ற மனிதனுக்கு அந்த வசனத்தில் வர மாதிரி தேவனிடத்தில் நமக்கு சமரோம் வரல. நீ படித்தது தாங்க நான் பிரசங்கம் பண்ணுறேன், அது அப்படி போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டா இருக்கிறபடினால் அது மாத்திரம் இல்லாமல் உபத்திரவத்தில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்ன்றார் அஞ்சாவது அதிகாரத்திலேயே. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குது, பொறுமை நமக்கு என்ன பண்ணுது, நம்ம கேரக்டரை டெவலப் பண்ணி நம்மளை இன்னும் பரிசுத்தமாக ஆக்குது, நம்மளை இன்னும் தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தவான்களாக மாற்றுது, அதனால சந்தோஷப்படுகிறோன்ற. அதனால தான் உபத்திரவங்களில் அவங்க சந்தோஷப்படுவான். விசுவாசிக்கு பா மன்னிப்பு பெற்றவனுக்கு எல்லாம் பிதா கிட்டேருந்து வருது. அடுத்ததாக அதே மாதிரி பராமரிப்பில் வருகிற வியாதிகள் இல்லைங்களா, நமக்கு சில பேருக்கு எல்லாருக்கும் வருங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் அதே சீரும் சிறப்புமாக வியாதி இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போயிட போகிறது இல்லை இல்லைங்களா. விசுவாசிகளுக்கும் வரும், அவிசுவாசிகளுக்கும் வரும். ஏன்னா இந்த உலகம் கெட்டு போயிருக்கிறதுனால, பல விதமான இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தே வரும். வந்துச்சுன்னா அப்படியே மனசே உடஞ்சி போன விசுவாசி இல்லை, வந்தே வரும். நமக்கு வந்தே வரும்போது வேதனை வரும்போது ரொம்ப வலி கொடுக்குற வியாதி, தூக்கம்லாம் எடுக்கிற வியாதி, கஷ்டம் கொடுக்குற வியாதி வந்தாலும் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த வியாதியெல்லாம் என்ன நித்திய மரணத்துக்கு கொண்டு போகலை, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகுது, அதனால இதை தாங்கிக்குவேன். இதெல்லாம் எங்க போகுது, நித்திய ஜீவனுக்கு போதுங்க, நித்திய மரணத்துக்கு என்ன கொண்டு போகல, அதனால இதை தாங்கிக்குவேன். அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் வரும்போது ஒரு பாவ மன்னிப்பு வந்த மனுஷன் மனத்தளர்ந்து போக மாட்டான், மனத்தளர்ந்து போக மாட்டான். அந்த வியாதியெல்லாம் நான் தாங்கிக்குவேன், இதெல்லாம் என்ன நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு போகுது, இந்த வியாதிகளுக்குவே இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஒருத்தருக்கும் அந்த வியாதி இருக்காது, நான் போற இடத்துக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த வியாதி. அப்ப யாருக்கும் வரக்கூடாது, இந்த உலகத்துல மற்றவங்களுக்கெல்லாம் வரும், ஆனா ஒருத்தருக்கும் வராத இடத்துல வலி இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போக போதே இந்த வியாதி, அதனால தாங்கிக்குவாங்க. அப்படித்தான் அவர் பாவம் பண்ணிக்குள்ள அவன் பார்ப்பான். அது மாத்திரம் இல்லை, அவனுடைய மரணம், நம்ம அவிசுவாசியுடைய மரணம் எவ்வளோ கஷ்டம்னு பார்த்து இல்லைங்களா. எந்த பாவம் மன்னிப்பு இல்லை, எந்த ரட்சகர் இல்லை, ஆறுதல் பேச ஆவி இல்லை, ஆனா பாவ மன்னிப்பு பெற்றவர் அவனுடைய மரணம் ஒரு பெரிய துக்கமாக இருக்கார், இன்பமாக இருக்கும் பல விதத்தில் இல்லைங்களா, பல விதத்தில். ஏன் மரணம் வந்து அவனை தண்டிக்க வரல, நான் சொன்ன மாதிரி ஒரு ஜெயிலர் வந்து அவனை வந்து ரிலீஸ் பண்ண வரப்போறாருன்னா நான் அது சந்தோஷமாக படுவோம், வாப்பா வாப்பா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணப்பா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி தான் மரணம் ஒரு விசுவாசிக்கு. அது மாத்திரம் இந்த நியாயத்தீர்ப்பில் யோசிச்சு பாருங்க, மரணம் ஆகி நியாயத்தீர்ப்பில் வரும்போது ஒரு அவிசுவாசிக்கு எவ்வளோ பயங்கரம். ஆனால் ஒரு பாவ மன்னிப்பு பட்ட மனுஷனுக்கு ஒரு தியோரிஷன் எழுதுகிறாரு ஒரு இதாக கதையாக, ஒருத்தன் போய் நிற்கிறான், ரட்சிக்கப்பட்டவன் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, பாடி என்ன பாவங்கள் இவன் செஞ்சிருப்பான், எடுங்க யார் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பேசுங்களா திருப்பி 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 பார்க்குறாங்களாம். எல்லாம் பிளெயினாக இருக்குதான். ஏன் பிகாஸ் ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தம் அந்த பாவங்களை எல்லாம் பிளாட் அவுட் பண்ணிருச்சு, அது இல்லாமல் போயிடுச்சு. அதனால அவனுக்கு குற்றம் இல்லை, குற்றம் சாட்டுதல் இல்லை. நியாய தீர்ப்புலையும் அவனை குற்றம் சாட்ட முடியாது. அந்த நியாய தீர்ப்பில் குற்றம் சாட்டுவதற்கு முன்பதா இடத்துல அவனுக்கு கிரீடம் சூட்டப்படுமா? அது போல் சொல்றாரு இல்லைங்களா அவர் வசனத்தில், எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள தேவன் அந்த நாளில் அதுக்கு எனக்கு சூட்டுவார். முடிசூட்டு விழா நியாய தீர்ப்பு அவனுக்கு. ஏன்னா நியாய தீர்ப்பில் தான் எல்லாருக்கும் முன்பதாக ஒரு பாவ மன்னிப்பு பட்டவனுக்கு அவனுக்கு வெகுமதி கிடைக்கும், ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். மற்றவனை குற்றம் சாட்டி நரகத்தில் தள்ள போறாரு, இவனுக்கு வெகுமதி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் சொல்லியே சொல்லிட்டே போலாங்க. ஆனால் நித்தியத்தில் யோசிச்சு பாருங்க, அது அங்கே தான் போய் பார்த்துக்கணும். பாவ மன்னிப்புனால கிடைக்கிற இன்பம், ஏன் மரணம் இல்லை, பாவம் இல்லை, வியாதி இல்லை. நித்திய இயேசு எங்கே இருப்பாரோ, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போவாரோ அங்கேத்தான் நம்ம இருக்கும். அவருடைய உடன் சுதந்திரவாளியாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டில் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே அப்படின்ற மாதிரி அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பமும் நித்திய இன்பமும் உண்டுன்றது அப்பத்தான் நம்ம உணர்ந்துக்குவோம் இல்லைங்களா. ஆகவே இதோடு நம்ம முடிப்போம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நெகட்டிவாக பாவ மன்னிப்பு எதுலேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுது நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். பாசிட்டிவாக பாவ மன்னிப்பு எதெல்லாம் நமக்கு கொடுக்குது, தேவனோடு இலவசமான ஒரு உறவு, இந்த உறவின் பாக்கியமே பெருசு இல்லைங்களா. பராமரிப்பில் நடக்கிற எல்லா காரியமும் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கு. நம்ம மரணம் கசப்பாக நினைக்கிற, பயங்கரமாக நினைத்த மரணம் இன்பமாக, நியாய தீர்ப்பு இன்பமாக, நித்தியம் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியது இந்த பாவ மன்னிப்பு மட்டும்தான். தாவீதோடு நம்ம சொல்லக்கூடாது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அவன் ஒருத்தந்தாங்க பாக்கியவான், அவன்தான் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். அவனை விட பிளஸ்ஸிங் வேறு யாருக்கும் இல்லை. ஆனால் இதெல்லாம் ஏற்பட்டது எதனால? இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லி முடியாத ஒரு வேதனையும் பாடையும் ஆத்மாவில் சரீரத்தில் அனுபவித்ததுனால. அதை நினைவு கூறும்படி தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா. இந்த காரியம், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் வாங்கி கொடுத்த இயேசு மேல அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அவரை பின்பற்றணும், அவருக்காக அவர் வார்த்தைகளை கீழ்படியணும், அவருக்காக வாழணும்னு ஊக்கக்கூடாது. நெஞ்சில கொஞ்சமாவது நன்றி ஈரம்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இயேசு மேல எந்த அளவுக்கு அன்பு நமக்கு பெருகணும் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்தவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துல நம்மளை விடுதலை ஆக்கி, இதெல்லாம் இல்லாம பரலோகத்துக்கு போயிடலாங்க நம்ம இயேசு செஞ்சதுனால இல்லைங்களா. நியாயப்பிரமாணம் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி, கோபத்திலிருந்து நம்மளை நீக்கி, பராமரிப்பை இன்பமாக நல்லதாக செய்து, மரணத்தை இன்பமாக செய்து, நித்தியத்தையே நமக்கு மாற்றி கொடுத்து, நியாயத்தீர்ப்பு நாளையே இன்பமாக செய்தவர். இதோ இங்கே நம்ம ஞாபகார்த்தமாக கொண்டாடுறோமே, அவர் செய்த தியாகத்தினால தான், அதை நினைத்தவர்களாகத்தான் நம்ம இதில் பங்கு பெறணும். நன்றி உள்ளவர்களாக இதில் பங்கு பெறணும். ஜெபம் பண்ணுங்க. அருமையான ஆண்டவரே, உம்முடைய மகத்தான ஆசீர்வாதம், பாவிகளாக இருந்த எங்களை உம்மை மிகவும் கொடிதான விதத்தில், சொல்லி முடியாத விதத்தில் அவமானப்படுத்தின எங்களை, எங்களை அழிப்பதற்கு முன்பு பதிலாக உம் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் வெளிப்பாடாக பாவ மன்னிப்பை அருள் நீராண்டுகிற. உண்மையாகவே அதை நாங்கள் சரீரத்தில் உலகத்தில் புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதை குறித்து நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வளரத்தான் முடிகிறது. அதை நித்தியத்தில் தான் அதனோட மகத்துவம், அதனோட பாக்கியத்தை, இன்பத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் என்று சரீர பலவீனங்களோடு ஆண்டவரே, ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும், இதை கிரகித்து கொள்ள உதவி செய்யும். தேவன் எனக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரா, இதெல்லாம் அறியாமல் நாங்கள் எவ்வளோ குருடராக, சொன்ன மாதிரி அந்த ஆவிக்குரிய விதத்தில் ஒரு ஹேண்டிகேப் சில்ட்ரன் போல சிந்திக்காமல் நாங்கள் இருக்கிறோமே. உலக மாயினால் நாங்கள் கவரப்பட்டு, இதையெல்லாம் நீக்கி எங்களுடைய மிகப்பெரிய தேவையை தேவன் சந்தித்தாரே, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஆனந்தத்தோடு, ஒரு புதிதான உணர்வோடு, எதுவுமே பரவாயில்ல இந்த காரியம் எனக்கு நடந்திருக்குதே என்ற சமாதானத்தோடு நாங்கள் இந்த பந்தியில் கலந்து கொள்ளும் போது அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம், உறுதி ஆண்டவரே அதிகமாக எங்களுக்கு ஏற்பட, ஒரு ஃப்ரெஷ்ஷான விதத்தில் நாங்கள் உணர்ந்து சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு போக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காரியங்களை நாங்கள் சிந்தித்து உமக்குள் அகமகிழ்ந்து இருக்க உதவி செய்ய மாட்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.